நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் செல்வி.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலியாவில் தற்காலிக விசாவில் இருப்பவர்கள் குடும்ப வன்முறையை எதிர்கொள்கின்ற போது அவர்களுக்கு எப்படியான உதவிகள் இருக்கின்றன என்பது தொடர்பிலும் எவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பிலும் அறிந்து கொள்வோம். முதலில் எங்களுக்கு சொல்லுங்கள், ஒருவர் தற்காலிக விசாவில் இருக்கின்ற போது அவர் குடும்ப வன்முறைக்கு உள்ளானால் முதலில் என்ன செய்ய வேண்டும்?
டெம்பரவரி பார்ட்னர் விசா உள்ளவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா 820 சப்கிளாஸ் 820 வந்து டெம்பரவரி பார்ட்னர் விசா, அப்புறம் 309 ப்ரொவிஷ்னல் பார்ட்னர் விசா. இப்போது 309 வந்து ப்ரொவிஷ்னல் பார்ட்னர் விசா அப்ளைடு ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் ஆஸ்திரேலியா, 820 அப்ளைடு ஆன்ஷோர். ஸோ இந்த ரெண்டு விசாவுக்கும் கீழே இருக்கிறவங்க தங்களுடைய பார்ட்னர் அவர்களை ஸ்பான்சர் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்து வந்திருப்பவர்களாக இருப்பார்கள். டெம்பரவரி பார்ட்னர் விசாவில் உள்ளவர்களுக்கு ஃபேமிலி வயலன்ஸ் ஏற்பட்டால், குடும்ப வன்முறை நேர்ந்தால் அவர்கள் காவல்துறையை அணுகலாம். மேலும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இன்டர்வென்ஷன் ஆர்டர் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப வன்முறை வந்து சட்டத்திற்கு எதிரானது குற்றம். அதன் அடிப்படையில் தற்காலிக பார்ட்னர் விசாவில் உள்ளவர்களும் தகுந்த தற்காப்பு, அதாவது இன்டர்வென்ஷன் ஆர்டர் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக எடுத்துட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இமீடியட்டாக, அதாவது உடனடியாக இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை தொடர்பு கொண்டு தாங்கள் இந்த மாதிரி தற்காலிக பார்ட்னர் விசாவில் இருப்பதாகவும் தங்களுடைய பார்ட்னரிடமிருந்து பிரிந்து விட்டதாகவும் மேலும் குடும்ப வன்முறையின் காரணத்தினால் தாங்கள் இன்டர்வென்ஷன் ஆர்டர் எடுத்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்க வேண்டும்.
இதேவேளை ஒரு மன துணையையோ அல்லது தனது வாழ்க்கை துணையை ஸ்பான்சர் செய்து இங்கு வரவழைத்தவர் தனது ஸ்பான்சர்ஷிப்பை விட்ரோ செய்தால், அதாவது மீள பெற்றுக்கொண்டால், மற்ற தரப்பு இங்கே தொடர்ந்து இருப்பது தொடர்பில் என்ன செய்யலாம்? அவர்கள் இங்கே தொடர்ந்து இருக்கலாமா?
இப்போ பார்ட்னர் அப்படி இல்லைன்னா கணவன் அல்லது மனைவி யார் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்களோ அதர் பார்ட்டிக்கு அந்த ஸ்பான்சர்ட் பார்ட்னர் அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி வந்துட்டு டியூ டு த செப்பரேஷன், ஒன்ஸ் த பார்ட்டிஸ் வந்து செப்பரேட் ஆனதன் பிறகு இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் அப்ளிகேஷனை வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அப்படி வந்து வித்ட்ரா பண்ணும் பட்சத்தில் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் they will inform to the applicant. இப்போ டெம்பரரி விசாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும், இந்த மாதிரி உங்களுடைய கணவர் அப்படி இல்லைனா மனைவி அப்படி இல்லைனா பார்ட்னர் யார் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து அதுக்கான காரணங்கள் கொடுங்க, என்ன காரணத்தினால வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து ஜெனியூனாகவே செப்பரேட் ஆகிட்டீங்களா, அப்படி வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். இப்போ வந்து ஜென்யூனாக செப்பரேட் ஆகிட்டாங்க, அந்த செப்பரேஷன் வந்து ஃபேமிலி வயலன்ஸ் காரணத்தினால நடந்துருச்சு அப்படிங்கும் பொழுதோ, இல்லை அந்த செப்பரேஷனுக்கு பிறகு அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், அந்த காரணத்துக்காக அவங்க வந்து கண்டினியூவாக இங்கே ஆஸ்திரேலியாவில் வசிக்கணும் அப்படிங்கிற என்ன விதமான காரணங்கள் இருந்தாலுமே அந்த காரணத்தை வந்து இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டும். இப்போது எவ்வளோ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஸ்பீக்கிங் 28 days, 28 நாட்களுக்குள்ள அந்த காரணத்தை அப்ளிகண்ட் விசா ஹோல்டர் வந்துட்டு டெம்பரரி விசா ஹோல்டர் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவிக்க வேண்டும்.
அப்படி என்றால் அவர்கள் இங்கு ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து இருப்பதற்கான ஆதாரங்களாக அல்லது அதற்கான நடவடிக்கைகளுக்கு உதவும் வகையில் எப்படியான ஆவணங்களை எல்லாம் குடிவரவு திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும்?
டெம்பரரி பார்ட்னர் விசா மற்றும் ப்ரொவிஷ்னல் பார்ட்னர் விசா அப்புறம் ப்ராஸ்பெக்டிவ் மேரேஜ் விசா, இந்த விசாவின் கீழே இருப்பவர்கள் வந்து ஃபேமிலி வயலன்ஸ் காரணத்தினால பார்ட்னரை விட்டு செப்பரேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு காரணம் தெரிவிக்க வேண்டும், என்ன காரணத்தினால் அவர்கள் அவர்களுடைய பார்ட்னரை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்று. இப்போ வன்கொடுமை காரணத்தினால பிரிந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் அதற்கான எவிடென்சஸை கொடுக்கணும். இப்போ வன்கொடுமை எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இல்லைன்னா சைக்கலாஜிக்கல், அதாவது உடல் ரீதியாகவோ இல்லை மன ரீதியான துன்புறுத்தல் இருந்திருக்கலாம், இல்லைனா ஃபோர்ஸ்டு செக்ஷுவல் ரிலேஷன் வச்சுக்க சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்களை வந்து தனிமைப்படுத்துதல் இல்லைன்னா டவுரி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்க காரணம் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இல்லைன்னா வந்து நிதியின் காரணத்தினால இப்போ வந்து பணம் கொடுக்காமையோ இல்லை வந்து பணம் கேட்டு கொடுமைப்படுத்த நேரும் பட்சத்தில் ஃபேமிலி வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரி நேரும் பொழுது அவர்கள் வந்துட்டு இன்டர்வென்ஷன் ஆர்டர் எடுத்துருவாங்க ஆப்வியஸாக. ஸோ அப்புறம் எடுத்ததன் பிறகு காவல்துறையில் ரிப்போர்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்த காப்பி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்டர்வென்ஷன் ஆர்டர் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய நகல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோர்ட் ஆர்டர், மெடிக்கல் ரிப்போர்ட், இப்போ வந்து டாக்டர் கிட்ட போயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து துன்புறுத்தல் நடந்திருக்கு, அந்த காரணத்தினால அவங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் காயங்கள் ஏற்பட்டிருக்கும் பொழுது, ஸோ மெடிக்கல் ரிப்போர்ட்டை இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வந்து இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை, மேலும் வந்துட்டு சைல்டு வெல்ஃபேர் அத்தாரிட்டி, அப்புறம் சைல்டு ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, இப்போ அவங்கள வந்து அணுகியிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ரிப்போர்ட்டு, லெட்டர் ஃப்ரம் சைக்காலஜிஸ்ட், இப்போ வந்து அவங்க சைக்காலஜிஸ்ட்டை வந்து கவுன்சிலிங்காக பார்த்துருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து அவங்க கிட்டேருந்து ரிப்போர்ட் எடுக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் ஃபேமிலி டொமஸ்டிக் வயலன்ஸ் க்ரைசிஸ் சென்டர், இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க அந்த அதர் ஆர்கனைசேஷனில் போய் அணுகும் பொழுது அவர்களிடமிருந்தும் இவங்க வந்து லெட்டர் ஹெட்டில் ரிப்போர்ட் எடுத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு சமர்ப்பிக்கலாம். இப்படி சமர்ப்பிக்கும் பட்சத்தில் டிபார்ட்மெண்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் த எவிடன்ஸஸை பார்த்துட்டு அது போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து மேலும் ஆஸ்திரேலியாவில் தங்குவதற்கான சம்மதம் கொடுப்பார்கள். இதை பற்றி எப்படி அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும், அதாவது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டாச்சுட்டரி டிக்ளரேஷன் மூலியமாக சப்மிட் பண்ணணும், எந்த டாக்குமெண்ட் லெட்டர் ஹெட்டில் சப்மிட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டாக என்ன மாதிரியான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு imi.homeaffairs.gov.au போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
சரி, தற்காலிக விசாவில் இருந்து கொண்டு குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவி எங்கே கிடைக்கின்றது?
தற்காலிக பார்ட்னர் விசாவில் உள்ளவர்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கும் பொழுது அவர் ஒரு பெண்மணியாக இருக்கும் பட்சத்தில் உமன் ரெஃப்யூஜ் சர்வீசஸ் என்ற சென்டரை அணுகலாம். இப்போ இவங்க என்ன மாதிரியான சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இருப்பிடம், அதாவது அக்கோமடேஷன்ஸு ஃபார் ஃபீமேல்ஸ், அப்புறம் குழந்தைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்த் அண்டு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங், அதுக்கு எந்த இடத்துல போயிட்டு கவுன்சிலிங் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி, அப்புறம் வந்துட்டு இப்போது கோர்ட்டுக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டுக்கு தொடர்பு கொண்டு டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸை அவங்களுக்காக மொழிபெயர்ப்பாளர்களை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கறது, அப்படி இல்லைன்னு சொன்னால் சப்போர்ட்டிங் பர்சன் அவங்க கூட அனுப்பி வைக்கிறது, இல்லைன்னா கோர்ட்டுக்கு தொடர்பு கொண்டு எப்படி போகணும் அப்படின்றத பற்றி சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த சர்வீஸ் வந்து நேஷனல் வைட் ஆஸ்திரேலியாவில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இந்த உமன் ரெஃப்யூஜ் சென்டர் மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் வந்து என்ன மாதிரியான சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 1800 ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா அதில் வந்து சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைஸுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபேமிலி வயலன்ஸில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு ஆரஞ்ச் டோர், அவங்களும் வந்து வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே இல்லாமல் வேறு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ், இப்போ சைல்டு பேரண்டிங் அரேஞ்ச்மெண்ட், அந்த காரணத்தை காட்டியும் கூட அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கூடுதல் நாட்கள் இங்கே இருக்கிறதுக்காக கேட்கலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா, டெம்ப்ரவரி பார்ட்னர் வீசாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ப்ரொவிஷ்னல் பார்ட்னர் வீசாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அப்புறம் ப்ராஸ்பெக்டிவ் மேரேஜ் வீசா அதில் இருக்கிறவங்களும் சரி, இப்போ வந்துட்டு செப்பரேட் ஆனதுக்கப்புறம் இப்போ கணவன் கிட்டே இருந்து ஜீவனாம்சம் கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அவங்க வந்து வழக்கு தொடரலாம், மேலும் ப்ராப்பர்ட்டி கிளைம் பண்ணலாம்.
சரி, நிறைவாக இப்போது கொரோனா வைரஸ் பரவல் அனைவரையும் ஆட்டி படைக்கின்றது. அந்த வகையில் தற்காலிக விசாவில் இருக்கின்ற ஒருவர் தனது துணைவரால் கைவிடப்படுகின்றார், அல்லது தனது துணைவரை பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற போது அவருக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டால் எங்கே உதவி பெறலாம் என்று சொல்லுங்கள்.
COVID-19 பேண்டமிக் டைத்தில் இப்போ தம்பதியர்கள் பிரிந்து விட்டார்கள் என்ற பட்சத்தில் அவர்கள் வந்து பார்ட்னர் விசாவில் இருக்கும் பொழுது சென்ட்ரல் இங்கோ இல்லை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டோ வந்து அவங்களுக்கு எந்த விதமான நிதி உதவியும்
பண்ணுறது இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள், சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸுக்கு அவங்க வந்து எலிஜிபிள் பர்சனாக இருக்கிறது இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஜாப் கீப்பர் பேமெண்ட்டோ இல்லை ஜாப் சீக்கர் பேமெண்ட்டோ கிடைக்கிறது கிடையாது. ஸோ இப்போ அவங்க வந்து ஒர்க் இல்லை, அவங்க வந்து இப்போது பார்ட்னர்கிட்டேருந்து செப்பரேட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு இப்போ வந்து ஃபைனான்ஷியலாக எந்த விதமான ஹெல்ப்பும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ரெட் கிராஸ் சொசைட்டியில் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஆஸ்திரேலியன் ரெட் கிராஸ் வந்து இப்பொழுது மோர் பர்டிகுலர்லி யாருக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து யார் சோஷியல் சப்போர்ட் சர்வீஸ்க்கு வந்து எலிஜிபிளாக இல்லாமல் இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி டெம்பரவரி வீசாவில் இருந்து பார்ட்னர்கிட்டேருந்து பிரிஞ்சிருக்கிற காரணத்தினால இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு விதமான ஃபேமிலி வயலன்ஸ்னாலேயோ, இல்லை வந்து வல்னரபிள் சிச்சுவேஷனில் இருக்கும் பட்சத்தில் ஒன் ஆஃப் அ பேமெண்ட், அதாவது ஒரு 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 டைம் வந்து எமர்ஜென்சி ரிலீஃப் அப்படின்னு அவங்களோட பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அவங்க அதை பார்த்துட்டு அந்த வந் பணத்தை கொடுக்குறாங்க. அதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்கு redcross.org.au அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் privacy@redcross.org.au அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இமெயில் போட்டு கூட மேற்கொண்ட விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
மிக்க நன்றி செல்வி. தற்காலிக விசாவில் இருக்கின்ற ஒருவர் குடும்ப வன்முறையை எதிர்கொள்கின்ற போது அவர் என்ன செய்வது, அவருக்கு என்ன உதவிகள் இருக்கின்றன என்பது தொடர்பில் விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.